ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இது ஒரு மகிமையான செய்தி. இந்த உயிர்த்தெழுதலே நம்மை அவருக்கென்று வாழ்வதற்கு நம்மை பலப்படுத்துகிறது. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையே நம்மை இந்த உலகத்திற்கு சாட்சியாய் நிறுத்துகிறது. ஆகையால் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், அவருக்கு சாட்சியாக நிறுத்துவார். ஜபத்துடனே கேளுங்கள், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் மாறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. ஏன் இது ஒரு அற்புதமான செய்தின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உலகத்திலே எத்தனையோ பெரிய பெரிய மதங்கள் இருக்கிறது, பல கோடி ஜனங்களை கொண்டதான மதங்கள். அதில் கிறிஸ்தவமும் ஒன்று, முகமதிய மார்க்கம் அது ஒன்று, சைனாவில் இருக்கிற கன்ஃபியூஷியஸ் அவங்களுடைய அதை அந்த விசுவாசத்தில் இருக்கிற மார்க்கம் ஒன்று, புத்த மதம் அதுவும் ஒன்று. இப்படி பல மார்க்கங்கள் இருக்கிறது. இந்த மார்க்கங்களிலே ஒவ்வொரு மார்க்கத்திலையும் பல கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மார்க்கத்தை ஒரு நபர் உண்டாக்குறாங்க. இப்ப புத்திசம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கௌதம புத்தர் அந்த மனுஷனை செய்தார், அதை ஸ்தாபித்தார். முகமதிய மார்க்கத்தை முகமது நபி ஸ்தாபித்தார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்தாபகர் இருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்தாபித்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு இல்லையா? யார் உயிரோடு இல்லை, ஸ்தாபிச்சாங்க, ஒரு கூட்டத்தை உருவாக்குனாங்க, செத்துட்டாங்க, முடிஞ்சு போயிட்டாங்க. அதன் பிறகு அதன் ஃபாலோயர்ஸ் அப்படியே அதை வளர்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த வளர்ந்துட்டு போகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா, சில அசுத்தாபிகள் என்ன செய்கிறது, ஜனங்களை அந்த மார்க்கத்துக்குள் இழுத்துக்கொண்டு பின்பற்ற வைக்கிறது. இது ஒரு காரியம். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் ஒன்றே ஒன்றுதான் தனித்தன்மை வாய்ந்தது. என்னன்னா, அதன் ஸ்தாபகர் இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறார், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன், வாழ்ந்துட்டே இருக்கிறார். அவருக்கு முடிவில்லை. ஆகையினாலே இதுதான் நமக்கு ஒரு விசேஷமான காரியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, கம்யூனிசம் அது உலகத்திலே அதுவும் ஒரு பலமான ஒரு இயக்கம், அது மார்க்கம் சொல்ல முடியாது, ஒரு இயக்கம். அதுலேயும் பார்க்கும் பொழுது பெருந்திரள் ஜனங்கள் அதில் இருக்கிறாங்க, அறியாமையில் இருக்கிறாங்க. ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் செய்திக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். ரிச்சர்ட் உம்பிரண்ட் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் ஒரு அமெரிக்கர், அமெரிக்கராக இருந்தாலும் அவர் தன்னுடைய ஊழியத்தை ருமேனியா என்கிறதான கம்யூனிஸ்ட் தேசத்திலே அவர் செய்தார். அவரை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். ஒரு வல்லமையான தேவ மனுஷன், கர்த்தரோடு நடந்தவர். அவருடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமான சாட்சி. அவர் நான் நேரில் பார்த்திருக்கேன். அவர் பிறப்பிலே ஒரு யூதன், சிட்டிசன்ஷிப்ல அவர் ஒரு அமெரிக்கன். அவர் ஊழியம் செய்தது ருமேனியா என்ற கம்யூனிஸ்ட் தேசம். அப்படி இருக்கும்பொழுது அவரை ருமேனிய தேசம் ஊழியம் செய்தது நிமித்தம், அவர் போதகராயிருந்து திரளான ஜனங்களை கர்த்தருக்குள் நடத்தினது நிமித்தம் அவரை கைது செய்தாங்க. கைது செய்து 14 ஆண்டுகள் கொடுமையான சிறை அனுபவத்தை வைத்தார். கொடுமையான நிலைமை. அந்த 14 ஆண்டுகள் அவர் சிறையில் அனுபவித்த கொடுமைகள் மிகவும் பயங்கரமானது. கம்யூனிஸ்ட் தேசங்களை ஒரு காலத்தில் இரும்பு திரையின் தேசங்கள்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிஸ்ட் தேசத்திற்குள் நடக்கிற எதுவுமே வெளி உலகத்துக்கு தெரியாது, கம்ப்ளீட்டா மறைக்கப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ரிச்சர்ட் உம்பிரண்ட் அவர்கள் அந்த தேசத்தில் ருமேனியாவில் பட்ட பாடுகள் மிக கொடுமையானது. பின்பு அந்த 14 ஆண்டுகள் அவருக்கு சிறைவாசம் முடியும் பொழுதும் அரசாங்கம் அவரை விடுவிக்க மறுத்தது. அதன் பிறகு ஒரு பெரும் தொகை பேசப்பட்டு அதற்காக விடுதலை செய்வதற்கு சம்மதித்தது. பின்பு அமெரிக்க தேசத்திலே அதற்காக ஏராளமான பணம் சேகரிக்கப்பட்டு செலுத்தப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட்டார். முதல் முதலாக அவர் வெளி உலகத்திற்கு வந்து அமெரிக்க தேசத்தில் நின்று ஒரு மேடையில் நின்று தன் சட்டையை திறந்து காண்பித்தார். உடல் முழுவதும் பயங்கரமான தழும்புகள், அவ்வளவு கொடிய சித்திரவதை அனுபவித்து கடைசி வரைக்கும் கர்த்தருக்காய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சேர்ந்ததான ஒரு அருமையான தெய்வ மனுஷன். அவருடைய வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கை புத்தகத்தில் சரித்திரத்தில் ஒரு சம்பவம் ஒன்றை எழுதுகிறார். ஒருமுறை அவர் ருமேனியாவிலே சிறைச்சாலையில் இருந்தபொழுது ஒரு ருமேனிய போர் வீரன் அவரை கோர்ட்ல சப்மிட் பண்ணுவதற்காக அவர் அழைத்து சென்றானாம். அவர் ஊழியத்தை செய்த நிமித்தம் விசாரணை நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவரை கோர்ட்டுக்கு அழைத்து செல்கிறான். செல்லும் பொழுது ஒரு நீண்ட பிரயாணம் இருந்தது. அந்த இளைஞனான அந்த போர் வீரனோடு ஒரு நீண்ட பிரயாணம் இருந்தது. அந்த பிரயாண நேரத்திலே ரிச்சர்டு உமிழன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச ஆரம்பித்தார். அவர்கள் ஒரு இடத்திலே தங்கிவிட்டு அடுத்த ஒரு ட்ரெயின் பிடிக்க வேண்டியிருந்தது. அந்த இடைப்பட்ட நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாய் பேச ஆரம்பித்தார். அந்த ருமேனிய போர் வீரனுக்கு தெரிந்ததெல்லாம் கம்யூனிசம் மட்டும்தான். கம்யூனிசம் என்பது சாதாரணமானதல்ல. ஒரு குழந்தை ஒன்று பிறந்துவிட்டால் அது அரசாங்கத்தின் சொத்து, அரசு உடைமை. பெற்றோருக்கு அந்த பிள்ளையின் மேல் உரிமை கிடையாது. அரசாங்கம் அந்த பிள்ளையை தன் சொத்தாய் ஏற்றுக்கொள்ளும். அந்த பிள்ளைக்கு வேண்டிய படிப்பு மற்ற காரியங்கள் எல்லாம் அரசாங்கம் கொடுக்கும். அந்த பிள்ளை தன் பெற்றோருக்கு ஆதரவாய் வாழ முடியாது. அந்த பிள்ளை அரசாங்கத்திற்காகவே பிறந்தது, அரசாங்கத்துக்காகவே வாழ்ந்து முடிச்சிடணும். அரசாங்கம் அதுக்கு வேண்டியதை செய்யும். அந்த பிள்ளை தன் வாழ்க்கை முழுவதும் அரசாங்கத்துக்கே வாழ்ந்து முடிச்சிடணும். உலகத்திலே அந்த பிள்ளைக்கு பாசம் என்பது என்னன்னு தெரியாது. பெற்றோரின் பாசம் தெரியாது, பெற்றோருடைய காரியங்கள் தெரியாது. உண்மையான பாசம், அன்புன்றது எதுவுமே கேள்விப்படுகிறதுக்கு வாய்ப்பில்லாமலேயே வளர்ப்பாங்க. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் உழைக்கணும், தேசத்திற்காக உழைக்கணும், 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 தேசத்தை முன்னுக்கு கொண்டு வரணும். இதுதான் அவங்களுக்கு சின்ன வயசுலிருந்தே போதிக்கப்பட்டு வளர்க்கப்படுவாங்க. இந்த அன்பு பாசன்றதெல்லாம் அவங்களுக்கு பெரும்பாலும் புரியாத ஒரு புதிராகவே வளர்க்கப்படுவார்கள். அப்படி வளர்ந்தவன் தான் அந்த இளைஞன். அவனுக்கு முதல் முதலாக இயேசு கிறிஸ்து என்று ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறார் என்று சொன்ன உடனே அவனுக்கு ஆச்சரியோ, என்னை நேசிக்கக்கூடிய என்னிடத்தில் அன்பாய் இருக்கிற ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரா என்கிறதில் அவன் ஆவலாய் கேட்டான். அவர் தொடர்ந்து கிறிஸ்துவை குறித்து சொல்ல சொல்ல அவனுக்கு அந்த அன்பின் செய்தி அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வந்தான். ஒரு கட்டத்திலே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் உச்சகட்டத்தை ரிச்சர்டு உமிழன் விவரிக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உண்மையில் அன்பாய் இருந்ததினாலே உன் பாவங்களை சுமந்து உனக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார் அப்படின்னார். இது அன்பின் உச்சகட்டத்தை சொல்றார். சொன்ன உடனே அந்த போர் வீரன் ஓனு கத்தி அழ ஆரம்பிச்சுட்டான். இவர் நினைச்சார் கிறிஸ்துவின் அன்பிலே அழுகான்னு நினைச்சிட்டு அவனை அடக்கவே முடியல, கன்சோல் பண்ணவே முடியல. அவனை தொடர்ந்து அவன் அழுது கொண்டே இருக்கிறான். அவன் ஆறுதல் படுத்த முடியல. சில நேரத்திற்கு பிறகு அவன் அழுது ஓய்ந்த பிறகு கேட்கிறார், ஏன்பா இப்படி அழுகிற? அவன் சொன்னானா, இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலே அன்புங்கிறத பத்தி நான் கேள்விப்பட்டதில்லை. என்னை நேசிக்கும் அன்பான ஒருவர் இருக்கிறார் என்பது எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறார், அவர் அன்பானவர், என்னை நேசிக்கிறான் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் அவர் இறந்துட்டார்னு சொல்லிட்டீங்களே, அவர் இல்லையா? அப்படி ஒருத்தர் இருக்கிறார்னு ஆசையா நான் கேட்டுட்டு இருந்த கடைசியில் அவர் இறந்துட்டார்னு சொல்லிட்டீங்களே, அதனாலதான் நான் அழுதேன் அப்படின்னா. அவர் இருக்கிறார் நான் எதிர்பார்த்துட்டு இருந்த கடைசியில் இல்லையா அவரு அப்படின்னு அழுதானா, அதுக்குதான் நான் அழுதேன் அப்படின்னா. உடனே சொன்னார், இல்லப்பா நான் ஃபுல்லா சொல்லி முடிக்கல, அவர் மரித்தது உண்மை, ஆனால் மூணாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். எழுது, இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இனி அவர் மறிக்க போறதில்லை, இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். சொன்ன உடனே தாங்க முடியாத சந்தோஷத்தில் எழுந்து துள்ளி குளித்து நடனமாட ஆரம்பிச்சுட்டான். ஓ, அவர் இருக்கிறாரா? அவர் இனி என்னைக்குமே மறிக்க மாட்டாரா? இன்னும் எப்பொழுதும் அவர் இருக்கிறாரா? அந்த அன்புள்ள தெய்வத்தை நான் அறிய முடியுமான்னு சொல்லி சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சான். அந்த சந்தோஷத்தை இவரால் கட்டுப்படுத்த முடியல. எதற்கு சொல்லுகிறேன் கேட்டீங்கன்னா, அவர்களெல்லாம் இந்த அன்பின் செய்தி என்னென்ன தெரியாமல் இருந்தவர்கள். கிறிஸ்து உயிரோடு எழுந்தான் என்கிற செய்தி அவருடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுகிறது, துள்ளி குதிக்க வைக்கிறது. அதுதான் உயிர்த்தெழுதலின் செய்தி. இந்த செய்தி இந்த உலகத்தில் எந்த மார்க்கத்திலையும் கிடையாது. ஆமென். தன்னை அந்த மார்க்கத்தை ஸ்தாபித்தவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த மகிமையான செய்தி கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகள் உண்மையா சொல்றேன், மற்றவர்களுக்கும் நமக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா. உலகத்து மனுஷர்கள் பிரச்சனைகளில் சோர்ந்து பரிதாபமான நிலைமையில தள்ளப்படுவது போல ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே இருக்கக்கூடாது. காரணம், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறபடினால் எதையும் எப்பொழுதும் ஜெயிப்பதற்கு அவர் என்னை வழி நடத்துவார். ஆமென். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். சரி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து அவர் மரித்த பின்பு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்த பிறகு அவர் என்ன செய்தார் என்பதை இப்பொழுது உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளவும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் முதல் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் முதல் அதிகாரம் மூன்றாவது வசனம்.
அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும்
அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி
தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்.
இயேசு கிறிஸ்துவின் 40 நாள் ஊழியம் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எப்பவுமே நம்ம அவருடைய 3.5 வருட ஊழியத்தை தான் நம்ம எப்பவுமே கவனிச்சுட்டு இருக்கிறோம். அவர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக செய்த 3.5 வருட ஊழியம். அவர் பாடுபட்ட பின்பு அடுத்த கட்டமாய் ஒரு 40 நாட்கள் ஒரு ஊழியம் செய்தார். அந்த 40 நாட்கள் இடைப்பட்ட அந்த காலம் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு பரமேதி செல்கிற வரைக்கும் 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியம் செய்தார். இந்த ஊழியம் எப்படிப்பட்டது என்றால், தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்கிறதற்காகவே அந்த 40 நாட்களை இயேசு கிறிஸ்து செலவிட்டார். தன்னுடைய 3.5 வருட ஊழியத்தில் பிதாவை இந்த உலகத்திற்கு காண்பித்தார். ஆனால் இந்த 40 நாட்களில் தன்னை அவர் இந்த உலகத்துக்கு காண்பித்தார். தன்னை நேசித்தவர்கள், தன்னை பின்பற்றினவர்களுக்கு தன்னை இந்த உலகத்தில் காண்பிக்கிறதற்கு ஒரு 40 நாள் ஒதுக்கிக் கொண்டார். இந்த 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து பிதாவை காண்பிக்கிறார். இந்த 40 நாளோ முழுக்க முழுக்க நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று தன்னை பின்பற்றி வந்த சீஷர்களுக்கும் இன்னும் அநேக ஜனங்களுக்கும் அந்த 40 நாளளவும் தான் உயிரோடு இருக்கிறேன், தான் மரணத்தை ஜெயித்தேன் என்பதை தெரிவிக்கிறதற்காகவே அந்த முழுவதும் 40 நாட்களை அவர் செலவிட்டார். இந்த 40 நாட்களும் இயேசு கிறிஸ்து தன்னை உயிரோடு இருப்பதாக காண்பிப்பதற்கு 3 முறைகளை தெரிந்து கொண்டார். 3 விதங்களில் தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை உலகத்துக்கு காண்பித்தார். முதல் காரியம், 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா. ஃபர்ஸ்ட் காரியம், அந்த 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார், தரிசனம் கொடுத்து தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை இயேசு கிறிஸ்து காண்பித்தார். 2வது, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுக்கு பேசினார், அவர்களோடு பேசினார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை பேசி தான் உயிரோடு இருக்கிறேன் காண்பித்தார். 3வது காரியம், அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தெளிவான திருஷ்டாந்தங்கள், அடையாளங்களின் மூலமாக தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவருக்கும் அவர் காண்பித்தார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஏராளமான சாட்சிகள் உண்டு. முதல் காரியம் தரிசனம். தரிசனம் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் சொல்லுகிறேன், எத்தனையோ இடங்களில் அநேகருக்கு தன்னை தரிசனமாக வெளிப்படுத்துகிறார். நேருக்கு நேர் அவர் காட்சி கொடுக்கிற சம்பவங்கள் ஏராளம் உண்டு. எத்தனையோ கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு பாரம்பரியத்திலும் மற்றும் பலவிதமான மூட பழக்கங்களிலும் சிக்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நேரடியாய் தன்னை தரிசனம் கொடுத்து அவர் மீட்டுக் கொள்ளுகிற சம்பவங்கள் இன்றைக்கும் ஏராளம் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னைக்கு அருகே தாம்பரம் தாண்டி அந்த சகோதரி போய் இருக்க, அவங்களோட ஃபேமிலி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சகோதரி, இவங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்தது 80களில். அந்த நாட்களில் அவங்களுடைய சாட்சி ரொம்ப பிரபலம். அந்த சகோதரருடைய பெயர், ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்களுடைய பெயர் கிருபா அனுசுயா. அவருடைய பெயர் அனுசுயா, உண்மையான பெயர், அவருடைய பழைய பெயர் அனுசுயா. அப்படி இருக்கும்பொழுது அந்த சகோதரி ஒரு ரொம்ப பாரம்பரியமான இந்து குடும்பத்தில் பிறந்து மிகவும் பக்தி வைராக்கியமாய் வளர்ந்தவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவங்க வாழ்க்கை எப்பொழுதுமே கோயில் கோயில்னே அலைஞ்சிட்டு இருப்பாங்க, அவ்வளவு பக்தி. இந்த மாதிரி இருந்ததால் அந்த சகோதரருடைய வாழ்க்கையிலே அவருடைய கணவர் ஒரு மிகப்பெரிய குடிகார மனுஷன். அவங்களுக்கு 4 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த டைம் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள். அந்த குடும்பம் மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டது. காரணம், கணவன் ஒரு குடிகாரன் என்றால் சாதாரண குடிகாரன் அல்ல, குடிக்கிறதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன். சம்பாதிக்கிறதெல்லாம் குடிச்சிருவான், குடிச்சு எங்கேயாவது ரோட்டில் விழுந்து கிடப்பான். இதுதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை. இருக்கிற பணத்தை எல்லாம் குடிச்சு அழிச்சிருவான். போதாத குறைக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் கொண்டு போய் வித்து குடிச்சிருவான். இப்படி அவனுடைய வாழ்க்கை அப்படி இருந்ததுனால அந்த வீடு மிகப்பெரிய வறுமைக்குள் தள்ளப்பட்டது. தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே அந்த சகோதரி பல இடத்துல போய் கடன் வாங்கினாங்க. கடன் வாங்கி தங்களுடைய பிள்ளைகளை போஷிக்கிற நிலைமைக்கு கடன் வாங்க வேண்டிய நிலைமை. ஊரெல்லாம் கடன், பார்க்கறவங்கெல்லாம் கடன். கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி அந்த குடும்பத்தை அந்த சகோதரி படாத பாடுபட்டு நடத்திட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு கட்டத்தில் கடன் உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. எல்லார்டையும் கடன் வாங்கியாச்சு. கடன் கொடுத்தவங்களாம் துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. திருப்பி கொடு திருப்பி கொடு, எல்லாரும் வந்து அவளை துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு மேல என்ன செய்யறதுனே தெரியல அவங்களுக்கு. புருஷன் பார்த்தா திருந்திர மாதிரி தெரியல. அவங்களுடைய நிலைமை அதே மாதிரிதான் இருந்துட்டு இருக்குது. ஆகியனால உங்களுடைய நிலைமை கடைசியில் இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்ட பிறகு அவங்க முடிவெடுத்தாங்க, இனி தற்கொலை பண்ணி சாகிறது தான் ஒரே வழின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. நம்ம தற்கொலை பண்ணி செத்துடலாம், ஏன்னா இனி கடன் அடைக்கிறதுன்றது சாத்தியமே கிடையாது. கணவன் திருந்த மாட்டான், இனி ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில தற்கொலை முடிவுக்கு வந்துட்டாங்க. வந்த சூழ்நிலையிலே அவங்க யோசிச்சாங்க, ஐயோ நம்ம மட்டும் இப்ப தற்கொலை பண்ணி செத்துட்டோம்னா நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளின் நிலைமை என்ன ஆகிறது? இப்ப நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதோ நம்ம கடன் வாங்கியாவது கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து நம்ம காப்பாத்திட்டு இருக்கிறோம். நாளைக்கு நம்முடைய புருஷன் நாம செத்துட்டு பிறகு அவன் கண்டிப்பா பிள்ளைகளை கவனிக்க மாட்டான், இந்த பிள்ளைகள் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தான் போயிடும். ஆகினாலே அது இன்னும் கொடூரம், என் பிள்ளைகள் பிச்சைக்காரராக கூடாது. அதனால ஒண்ணு செய்யணும், என் பிள்ளைகளையும் நான் கொண்டுட்டு நானும் தற்கொலை செய்து கொள்கிறேன் சொல்லி அந்த சகோதரி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணாங்க. தீர்மானம் பண்ணி தன் வீட்டில் இருந்த ஒரு பொருளை கொண்டு போய் விற்று ஒரு விஷ பாட்டில் வாங்கினாங்க. விஷ பாட்டிலை வாங்கி தானும் தன் பிள்ளைகளும் குடித்து மறித்து விடலாம் என்று சொல்லி அவங்க தீர்மானிச்சாங்க. தீர்மானித்து அதுக்கான நாளையும் குறிச்சாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதை செய்யணும்னு அந்த விஷ பாட்டில் வாங்கி வீட்டில் மறைச்சு வச்சுட்டாங்க. மறைச்சு வச்சிட்ட பிறகு அவங்க எதிர்பார்த்த அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அந்த ஞாயிற்றுக்கிழமையில ஏன் அவங்க அப்படி பிளான் பண்ணாங்கன்னா, மதியானத்தில் அந்த பிள்ளைகள் சாப்பிட்டு படுத்து தூங்கும், அந்த பிள்ளைகள் தூங்கும் பொழுது காஃபி போட்டு அதில் விஷத்தை கலந்து பிள்ளைகளை தூங்கி பிள்ளைகளை எழுப்பி எல்லாத்துக்கும் கையில விஷத்தை கொடுத்துடலாம், பிள்ளைகள் அதை காஃபி குடிச்செல்லாம் செத்துருன்னு சொல்லிட்டு உடனே அவங்க தீர்மானம் பண்ணிட்டு பத்திரமா வச்சிருந்தாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அவங்க எதிர்பார்த்தது போல 4 பிள்ளைகளும் வீட்டுக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருந்துச்சாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சகோதரி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்க. விஷ பாட்டில எடுத்தாங்க, கையில் எடுத்தாங்க, காஃபி போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு அந்த விஷத்தை ஊத்திடலாம்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கலக்கம் வந்துச்சு. ஐயோ, இன்னும் சில நிமிஷத்தில் என் 4 பிள்ளைகளை நானே கொல்ல போறேன், விஷம் கொடுத்து கொல்ல போறேன், கொண்டுட்டு நானும் சாக போறேன். அதை நினைக்கும் பொழுது இருதயம் உடைஞ்சது. இந்துக்களுடைய ஒரு நம்பிக்கை என்னன்னா, மரணத்துக்கு பிறகு மறித்தவங்க தெய்வமா பார்ப்பாங்க, அவங்க சாமி ஆயிட்டேன்னு. அது தெய்வமாய் பார்க்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு. இவங்க இதுவரைக்கும் எத்தனையோ கோயில போய் சுத்தினவங்க, இப்போ நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாலு பிள்ளைகளும் மறிக்க போது இவங்களும் தெய்வங்களா மாற போறாங்க. அதனால இதுவரைக்கும் நான் எத்தனையோ கோயில சுத்தின நான், இனி கடைசியாக என் நான்கு பிள்ளைகளையும் ஒரு கோயிலா நினைச்சு இவங்க தான் தெய்வங்கள், இவங்களை நாலு இவங்கள மூணு தடவை சுத்தி வந்து அதன் பிறகு விஷத்தை கலந்து கொடுத்தலாம் என்று சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு அந்த விஷ பாட்டில எடுத்துக்கொண்டு அவங்க வீட்டை சுத்தி வர்றதுக்கு தீர்மானம் பண்ணாங்க. பிள்ளைகள் ஒன்று அறியாமல் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறது, கையில விஷ பாட்டில எடுத்துக்கொண்டு அந்த வீட்டை சுத்தி வர ஆரம்பிச்சாங்க. சுத்தி வராங்க, முதல் சுத்து சுத்தி வந்தாங்க, அழுதுகொண்டே சுத்தி வந்தாங்க, இன்னும் ரெண்டு சுத்து இருக்கிறது, ரெண்டாவது சுத்து சுத்தி வந்தாங்க, அழுதுகிட்டே வந்தாங்க, இன்னும் ஒரே ஒரு சுத்து இருக்கிறது, அதன் பிறகு விஷத்தை கலக்கணும். அடுத்த மூணாவது சுத்து சுத்தி வர ஆரம்பிச்சாங்க, பாதி தூரம் அந்த வீட்டுக்கு பின்பக்கத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, அழுதுகிட்டே அந்த பாட்டில் எடுத்துட்டு மூணாவது சுத்து சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மூணாவது சுத்து சுத்தி வந்துட்டு இருந்துட்டு இருக்கும்போது பின்பக்கம் வீட்டுக்கு பின்னால வரும்பொழுது திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சம் வல்லமையாய் அவர்கள் மேல் வந்து அடித்தது. அந்த வெளிச்சத்தோடு ஒரு வல்லமை வந்து அவங்களை தாக்குச்சு. தாக்குன உடனே போய் தடுமாறி கீழே போய் விழுந்தாங்க. அவங்க கீழே விழும்பொழுது அவங்க கையில் இருக்கிற விஷமாட்டெல்லாம் செதறி போச்சு, கீழே போய் விழுந்தாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி பவர்ஃபுல்லா ஒரு அடி அவன் மேல அடிச்சது, ஒரு வெளிச்சம் வந்தது. விழுந்துட்டு திரும்பி பாக்குறாங்க, ஒரு பிரகாசமான வெளிச்சம், அந்த வல்லமை அவங்களை தாக்குன அந்த வல்லமைக்கு முன்பாக பார்த்தா ஒரு பிரகாசமான வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ரத்தம் வடிய அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நேருக்கு நேர் அப்படியே பார்த்தாங்க. இவங்களுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, அவரை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா சில படங்கள் எல்லாம் இப்படி சிலுவை அதுல இயேசு கிறிஸ்து தொங்குகிறது போல இப்படி படங்கள்ல பார்த்ததுனால அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இது கிறிஸ்தவங்க தெய்வம் அவ்வளவுதான் தெரியும். அதை தவிர ஒண்ணுமே தெரியாது. இந்த படத்தை பார்த்தா இது கிறிஸ்தவங்க தெய்வம் அவ்வளவுதான். உடனே அதை பார்க்கிறாங்க, அதை இதுவரைக்கும் படங்கள்ல பார்த்த அந்த காட்சியை நேரா பார்க்கிறாங்க. தத்ரூபமாய் அப்படியே அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் இயேசு கிறிஸ்து அப்படியே உயிரோடு அவங்கள பார்த்துட்டு இருக்கிறார். பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு பக்கத்தில் கோபம் வருது. அவரை பார்த்து திரும்பி பார்க்கும்போது அவர் சொல்றாரு, மகளே நீயே சாக நினைக்கிற அப்படின்ற. உடனே அவரை பார்த்து திருப்பி கேட்கிறாங்க, ஏ கிறிஸ்தவ தெய்வமே, இதுவரைக்கும் நான் எத்தனையோ தெய்வங்களை நான் சுத்தி வந்தேன், எல்லாம் என்னை கடைசியில் என் பிள்ளைகளை சாக கொண்டு போற சாக வைக்கிறதுக்கான கொண்டு போற நிலையின் கூட தள்ளிடுச்சு, என் பிள்ளைகளை நான் சாகடிக்கிறத நீயும் வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. என் பிள்ளைகளை சாகடிக்கிறத நீ பார்க்கறதுக்காகவா வந்த அப்படின்னு அவரை பார்த்து கேட்கிறாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து பொறுமையா திருப்பி சொல்றாரு, மகளே நீ நினைக்கிறது போல அல்ல, உன்னை நான் சாகிறதுக்கு, நீ சாகிறதையும் உன் பிள்ளைகள் சாகிறதை வேடிக்கை பார்க்கறதுக்காக நான் வரல, உன்னை வாழ வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன், உனக்காக நான் மரித்திருக்கிறேன், அதனால நீ மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை வாழ வைக்கிறதற்காகவே நான் வந்திருக்கிறேன், நீ மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன. இவனுக்கு ஒண்ணுமே புரியல சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிட்டாரு. மறைஞ்ச பிறகுதான் இவனுக்கு சுய நினைவே வந்துச்சு. சுய நினைவு வந்த உடனே திரும்பி பார்க்கறான், கையில் வச்சிருந்த பாட்டில் எங்களுக்கு பாக்குறாங்க, பாட்டில் கீழே போய் விழுந்து உடஞ்சு செதறி போயிடுச்சு, விஷம் எல்லாம் கொட்டி போச்சு. உனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, விஷமும் சிந்தி போச்சு. உடனே வீட்டுக்குள்ள ஓடி வந்தாங்க, தூக்கி கொண்டு இந்த பிள்ளைகளை தட்டி எழுப்புனாங்க, கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க. ஐயோ உங்களுக்கு நான் கொல்லறதுக்கு இருந்தனே என்று அழுதாங்க. இப்ப விஷமும் இல்லை, அழுதாங்க. அந்த நேரத்தில் நடந்த பிள்ளைங்கிட்ட சொன்னாங்க, சொன்ன உடனே இந்த பிள்ளைங்க சொன்னாங்க, அம்மா பக்கத்துல ஒரு சர்ச் இருக்குது, அங்க போய் இதை பத்தி நம்ம கேட்போமே. உடனே ஓடி போனாங்க, அங்க இருந்துதான் சர்ச்சில் இருந்துதான் தேவ பிள்ளைகிடத்துல நடந்ததை சொன்னாங்க. உடனே அவர்கள் கர்த்தரை பத்தி சொல்லி கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணிக்க வச்சாங்க. கர்த்தருக்கு தன் வாழ்க்கை அந்த சகோதரி அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த நேரத்தில் அர்ப்பணிச்சாங்க. இயேசு கிறிஸ்து சுந்தரட்சகரை ஏற்றுக்கொண்டாங்க. தொடர்ந்து சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டார். அந்த குடிகார கணவனை கர்த்தர் சீக்கிரத்தில் ரட்சித்தார். அவருடைய வாழ்க்கை மாறுச்சு. அவர் உண்மையான வேலைக்கு போக ஆரம்பிச்சார். குடும்பத்தை பொறுப்பா கவனிக்க ஆரம்பிச்சார், சம்பாதிக்க ஆரம்பிச்சார். அவங்க கடன்கள் எல்லாம் வேகமாய் மாற ஆரம்பித்தது. மாறி அந்த குடும்பம் தூக்கி நிறுத்தப்பட்டு அவங்க படிப்பறிவில்லாத சாதாரண ஒரு சகோதரி. அதன் பிறகு கர்த்தர் அவர்களை இந்தியாவில் மட்டுமல்ல பல தேசங்களுக்கு கொண்டு போய் அவங்களை சாட்சி சொல்ல வச்சார். ஏராளமான ஜனங்கள் அவருடைய சாட்சியினாலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த சகோதரி, அந்த கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு இந்து மார்க்கத்தில் இருந்த ஒரு பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து நேரடியாய் தரிசனமாகி இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து இப்படி சிலருக்கு தரிசனம் கொடுத்து தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்கிறது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற உண்மை. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் போய் தன்னை தரிசனமாய் காண்பிக்கிறது கிடையாது. சிலருக்கு என்னதான் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னாலும் கூட புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வளர்க்கப்பட்டிருப்பாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பாங்க. பாகிஸ்தான் தேசத்தில் குல்ஷான் எஸ்தர் என்ற ஒரு பெண் இருக்கிறார். பாரம்பரியமான முகமதிய பெண், பிறவியிலேயே நடக்க முடியாத சப்பானியாய் கால் ஊனமாய் பிறந்த அந்த பெண், அவளுக்கு இயேசு கிறிஸ்து நேரடியாய் தரிசனமானி அவளை எழுந்து நடக்கப்படினார். இது போல சில சம்பவங்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியாத இடங்களில் எல்லாம் கர்த்தர் நேரடியாய் தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்துகிறார். அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் யாரும் சொல்ல முடியாது. அந்த இடத்துல கர்த்தர் நேரடியாய் தானே போய் நின்று அவர்களை ரட்சிக்கிறார். ஆனால் நம்மை போல் இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு வீடா போய் தரிசனமாக மாட்டார். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் அநேகருக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பிப்பதற்கு இந்த தரிசனம் என்கிற முறையை கர்த்தர் மாற்றிக் கொள்வது இல்லை. அவர் நேரடியாய் தரிசனம் கொடுக்கிறதில்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த தரிசனம் என்கிற முறையை கர்த்தர் மாற்றிக் கொள்வதும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க கேட்டீங்கன்னால், அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலருக்கு நேரடியாய் தரிசனமாகி தான் உயிரோடு இருக்கிறேன் காண்பிக்கிறார். ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களையும் என்னையும் புறஜாதி ஜனங்களுக்கு தரிசனமாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். ஆமென். அதான் புரிஞ்சுக்கணும். புறஜாதி ஜனங்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நம்மை அவர்கள் தரிசிக்கும்படி நம்மை இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை அறியாதிருக்கிற புறஜாதி ஜனங்கள், அவர்களுக்கு இயேசு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது எத்தனையோ மதங்கள், மார்க்கங்கள் இருக்கிறது. அந்தந்த மார்க்கங்களில் இருக்கிற ஜனங்கள் என்னதான் போதனைகளை கேட்டாலும், போதனை பண்ணால் என்ன இருந்தாலும் சரி, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் விடுதலை என்பது கிடையாது. அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில் விடுதலை என்பது கிடையாது. அவருடைய வெளியரங்கமான வாழ்க்கையில் விடுதலை என்பது கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் கிடையாது, சாட்சி கிடையாது, உண்மை கிடையாது, நேர்மை கிடையாது, உத்தமம் கிடையாது, தேவனுக்கு ஏற்ற தெய்வீக சுபாவங்கள் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறபடியினால் அவருடைய அத்தனை தெய்வீக சுபாவங்களையும் அவர் நமக்குள் இருந்து அவர் வெளிப்பட பண்ணுகிறவராயிருக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை தான் கர்த்தர் இந்த உலகத்தில் சாட்சிகளாய் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் கர்த்தரை அறியாத ஜனங்கள் நம்மை பார்த்து இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்மை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உத்தமம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நேர்மை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான் அத்தனை தெய்வீக சுபாவங்கள், இவைகளை பார்த்து ஓ இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இவர்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நம்மை பார்த்து இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் நம்மளை தரிசனமாய் வைத்திருக்கிறார். அந்த 40 நாள் அளவும் இயேசு கிறிஸ்து தரிசனமானார். ஆனால் இன்றைக்கு நம்மை கர்த்தர் தரிசனமாய் வைத்திருக்கிறார். ஆமென். இதுதான் உயிர்த்தெழுதலின் செய்தி. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இந்த உலகத்தில். அவரை இந்த உலகத்தில் காண்பிக்கும்படிக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். இயேசு கிறிஸ்து இப்படிதான் உண்மையா இருந்தார், இப்படிதான் நேர்மையா இருந்தார், இப்படிதான் பரிசுத்தமா இருந்தார், இப்படித்தான் இருந்தார் என்று நம்முடைய சுபாவங்களில் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். நம்முடைய வாய் பேசுவதை விட வாழ்க்கை பேச வேண்டும் என்பதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் நீங்க அதுக்கு ஆதார வசனங்களை நான் காட்ட முடியும். மத்தேயு எழுதுகிற சுவிசேஷம் 5:14-16 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 5:14-16.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நாம் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க முடியாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணி மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் அது வெளிச்சத்தை கொடுக்கும். சொல்லிட்டு கிளியரா சொல்றாரு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பார்க்கணும். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு காணும்படி நம்முடைய நற்கிரிகள் வெளிப்படணும் என்றார். கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுள். ஆகையினால் முதல் காரியம் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நம்மையே இந்த உலகத்தில் கர்த்தர் தரிசனங்களாய் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய உத்தரவாதம் உள்ள ஒரு வாழ்க்கை, நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உத்தரவாதமான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இவர்கள் கர்த்தருக்கென்று வாழ்கிறவர்கள் என்று நம்மை பார்த்து அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். புரிதுகள், அதனால் நம்முடைய வாழ்க்கை குறித்து கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை நீங்கள் ஒவ்வொரு சின்ன 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 விஷயங்களிலும் சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு சின்ன விஷயங்களிலும் நம்முடைய உண்மையை நம்ம வெளிப்படுத்தணும், நம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தணும், நடைமுறை வாழ்க்கையில வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் போது சொல்லுகிறேன், அது மிகப்பெரிய நம்முடைய சாட்சியோடு கூட இருந்து நம்ம கிறிஸ்துவை சொல்லுவோமானால் அது மிகப்பெரிய அளவுக்கு ஜனங்களுக்குள் தாக்கத்தை உண்டு பண்ணும். ஆகினால் முதல் காரியம் நம்மையே கர்த்தர் சாட்சியாய் இந்த உலகத்தில் தரிசனமாக வைத்திருக்கிறார். இரண்டாவது காரியம், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேசும்படியாக பேசி இயேசு கிறிஸ்து தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தான். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேச வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பிப்பதற்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேசினார். இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாயின் வார்த்தைகள் சுவிசேஷத்தின் மூலமாக நாம் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு இருக்கிறவராய் இரண்டாவது நாம் காண்பிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷம் என்பது என்ன? முதலாவது நமக்கு அது தெரியும். எடுத்துக்கொள்வோம், 1 கொரிந்தியர் 15:1 நாம் வாசிக்கலாம்.
அன்றையும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த
சுவிசேஷத்தை
மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள்.
நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய்
நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள்.
மற்றபடி
உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால்,
கிறிஸ்துவானவர்
வேத வாக்கியங்களின்படி
நமது பாவங்களுக்காக மரித்து
அடக்கம் பண்ணப்பட்டு
வேத வாக்கியங்களின்படி
மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து
கேபாவுக்கும்
பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு
அகாலப்பிரவி போன்ற
எனக்கும் தரிசனமானார்.
இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷம் எப்படி சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்து வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்ம சொல்ல வேண்டிய தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வேலை பேச வேண்டிய விஷயம் சொல்றார். இது உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், பின்பு 3 நாள் உயிரோடு கூட எழுந்தார். எழுந்து அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். 500க்கும் அதிகமான பேர்களுக்கு தரிசனமானார். அதான் முதலாவது தரிசனமாகிறது. இயேசு தான் உயிரோடு இருக்கிறவராய் ஒவ்வொருவருக்கும் தரிசனமாகி காண்பிச்சு கடைசியில் பாருங்க 7வது வசனத்தில், பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். இதனை யாக்கோபு தனியா சொல்லியிருக்குது இல்லையா? கொஞ்சம் கவனிக்கணும், இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கணும். பைபிள்ல ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் தன்னை மேட்டர் இருக்குது. அப்போஸ்தலருக்கு தரிசனமானான்னு போட்டிருக்கு, அப்புறம் என்ன தனியா யாக்கோபுன்னு போட்டிருக்கு, அப்புறம் என்ன பவுல் எனக்கு தரிசனமானான்னு போட்டிருக்கு இல்லையா? இந்த யாக்கோபு என்பது ஏன் தனியா போட்டிருக்கிறது என்றால், இந்த யாக்கோபு யோவானுடைய சகோதரனாகி யாக்கோபு கிடையாது. அப்போஸ்தலர் வரிசையில் வந்துட்டான். இந்த யாக்கோபு யார் என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருந்த அவருடைய கூட பிறந்த தம்பிகளில் ஒருவன் தான் இந்த யாக்கோபு. அதனாலதான் அதை பின்னால சொல்றேன். இந்த யாக்கோபுக்கு தரிசனமானார், பின்பு அகால பிறவி போன்றிருக்கிற எனக்கும் தரிசனமானார். அப்படின்னா இந்த வரிசை நம்ம புரியணும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அதை ஒவ்வொருவருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார், அவரை விசுவாசிக்காத ஜனங்களுக்கும் அதை வெளிப்படுத்துகிறார். நம்ம சொல்ல வேண்டிய சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து உன் பாவத்திற்காய் மரித்தார், உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பார். இதை நம்ம சொல்லணும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற செய்தி தான் இன்றைக்கு ஜனங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய செய்தி. அந்த நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். ஒரு நபர் பிரச்சனையோடு இருக்கிறார்னா கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க என்று சொல்லிக் கொண்டு போகிறதல்ல. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர், உன் பிரச்சனையை சால்வ் பண்ணுவார் என்று ஜனங்களுக்கு நான் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும், அதுதான் நமக்கு முக்கியம். கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்க வேண்டும், நம்முடைய வார்த்தையிலும் காண்பிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக அவர் உயிரோடு இருக்கிற செய்தி வேகமாய் கடந்து செல்ல வேண்டும். இது இந்த நாட்களிலே அறிஞர் அண்ணா என்று சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த அண்ணாவை நிறைய பேர் பார்த்ததே கிடையாது இல்லையா? 1969 அவர் இறந்துட்டார். தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டரா இருந்தவர். அவர் சீஃப் மினிஸ்டர் பொறுப்பெடுத்த உடனே அந்த நாட்களில் இருந்த தேவ பிள்ளைகள் நேரா போய் அவரை பார்த்தாங்களாம். அவர் ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் வந்த உடனே நேரா போய் பார்த்து, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம், கர்த்தர் உங்களை அரசாட்சியில் கொண்டு இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க போறார் என்று சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க, கொடுத்தார். அவர் நல்ல ஒரு படிப்பாளி, நிறைய புத்தகங்களை வாசிக்கிறவர். உடனே அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தார், போய் பார்த்தாங்க. பார்த்து உடனே அவருக்கு ஒரு நல்ல பைபிள் ஒன்று பிரசன்ட் பண்ணாங்க. பிரசன்ட் பண்ணி அவருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாக சொன்னாங்களாம். சொன்ன உடனே அவர் எல்லாத்தையும் நிதானமாக கேட்டாராம். அவர் சொன்ன சுவிசேஷத்தை பொறுமையாக உட்கார்ந்து ஃபுல்லாக கேட்டாராம். கேட்டு முடிச்சுட்டு அவர் ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் நிறைய புக்கெல்லாம் படிச்சிருக்கிறேன், ஆனால் இப்ப நீங்க சொன்னது ரொம்ப அருமையா இருக்கிறது, நான் படிக்காத பல விஷயங்கள் சொன்னீங்க. இந்த இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இப்படி இவ்வளவு விஷயங்களை சொன்னீங்க, உண்மையிலேயே சொல்லுகிறேன், இது ஒரு எவ்வளவு ஒரு அற்புதமான செய்தி அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கேட்டுட்டு அடுத்த வார்த்தை கேட்டாரா, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செய்திய உடையவர்களாகி நீங்க ஏன் இன்னும் இந்த தேசத்துல 1% 2% இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரா. எவ்வளவு ஒரு அற்புதமான செய்தியை நீங்க வச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த செய்தியை வச்சிருக்க யாருகிட்டயுமே இந்த செய்தி இல்லை, எந்த மதத்தில் இந்த செய்தி இல்லை, ஆனா இந்த செய்தியை வச்சிட்டு நீங்க ஏன் இந்த தேசத்துல 1% 2% உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க திருப்பி கேட்டாலும் போன ஊழிக்காரர்களுக்கு எல்லாம் வெக்கமா போச்சு. சொன்னாரா, இதை சீக்கிரம் எடுத்துக்கொண்டு போய் தேசம் முழுவதும் சொல்லுங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான செய்தி, இதை உடனே கொண்டு போய் தேசம் முழுவதும் பரப்புங்க. இந்த செய்தி எவ்வளவு பெரிய ஒரு செய்தி, இதை நீங்க முழு தேசத்துக்கு உடனே சொல்ல வேண்டிய செய்தி அல்லவா இது அப்படின்னா பாருங்க. கர்த்தரை அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் அறியல வாழ்க்கையில, ஆனாலும் கூட இந்த செய்தியின் மேன்மையை அவர் புரிஞ்சிருந்தார். எவ்வளவு ஒரு பெரிய செய்தி இது, இது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். நல்லா சொல்லுகிறேன், நம்மகிட்ட இருக்கிற சுவிசேஷம் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது, யாருகிட்டையும் இல்லாத காரியம். இன்றைக்கும் தெய்வம் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறார், இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார், இன்றைக்கு நம்மோடு கூட வாழ்கிறார், இன்றைக்கு நம்மை வழி நடத்துகிறார். இது நம்ம தெளிவாய் ஜனங்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை சொல்லி இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் காண்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அன்னைக்கு தன்னை வெளிப்படுத்தினார். மூன்றாவது, தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தன்னை உயிரோடு இருக்கிறவராக இயேசு கிறிஸ்து காண்பித்தார். தெளிவான திருஷ்டாந்தங்கள்னா என்ன? மறுக்க முடியாத அடையாளங்கள். தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு மறுக்க முடியாத அடையாளங்கள், தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற காயங்கள், தான் மறித்தது, உயிரோடு எழுந்தது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மறுக்க முடியாத அடையாளங்களை காண்பித்தார். அன்றைக்கு அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் நம்முடைய ஊழியத்திலும் அதைத்தான் காண்பித்தார். வாசிக்கலாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3:15 வாசிக்கலாம்.
ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள்.
ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள்.
அவரை தேவன் மறித்தோரில் இருந்து எழுப்பினார்.
அவரை தேவன் மறித்தோரில் இருந்து எழுப்பினார்.
அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம்.
அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம்.
அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது.
போதும். இங்க என்ன நடக்கிறது? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். தேவன் அவரை மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அவர் உயிரோடு எழுப்பப்பட்டதுக்கு நாங்க தான் சாட்சி. நாங்கள் அப்போஸ்தலர் அன்னைக்கு சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்க சாட்சி. அவங்கள சாட்சி ஆகிட்டாங்க. அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு நான் தான் சாட்சி நிக்கிறாங்க. எதை வச்சு சாட்சி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வசனத்தில் அவங்க சொல்றாங்க, ஒரு பிறவி சப்பான் இந்த இடத்துல அவங்க சுகமாகி இருக்கிறாங்க. இது எப்படி நடந்தது என்பது அங்கிருந்ததான யூதர்களுக்கும் அந்த ஆசாரியர்களுக்கும் புரியாத புதிரா இருந்துச்சு. ஏனென்றால் இந்த அப்போஸ்தலர் 3 துவக்கத்தில் பார்க்கும் பொழுது அங்கே எருசலேம் தேவாலயம் மிக பிரபலமானது. அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு 12 வாசல்கள் இருந்தது. அதில் ஒரு வாசல் அலங்கார வாசல் என்பது மிக பிரசித்தி பெற்ற வாசல். அந்த வாசல் வழியாகத்தான் எல்லா ஜனங்களும் பெரும்பாலும் ஆலயத்துக்குள்ள நுழைவாங்க. அந்த வாசலருக்கு ஜனங்கள் நிறைய பேர் உள்ள நுழைகிறதுனாலே அந்த வாசலருகே ஒரு பிச்சைக்காரனான ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். அவன் ரெண்டு காலம் ஊனமானவன். அவன் ஊனமானவன் என்பது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அவன் சப்பானியா இருக்கிறவன். காலையிலே அவனை ரெண்டு பேர் தூக்கி கொண்டு வந்து சுமந்து கொண்டு அங்க இறக்கி விடுவாங்க. அவன் பிச்சை எடுப்பான். சாயங்காலமான பொழுது அந்த பிச்சை எடுத்து முடிச்ச பிறகு அவனை தூக்கி கொண்டு போயிடுவாங்க. இது எல்லாரும் பார்க்கிற காரியம். இவன் ஒரு பிறவி சப்பானி என்பதுக்கு எல்லாருக்கும் தெளிவா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பிறவி சப்பானி பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு ஜெபிக்க போகும் பொழுது பிச்சை கேட்கிறார். உடனே பேதுரு யோவானும் அவனை பார்த்து, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாக இயேசு நாமத்தில் எழுந்து நட என்று தூக்கி எழுப்பி நடக்க பண்ணி விட்டார்கள். இந்த செய்தி மிகவும் பிரசித்தமாகிடுச்சு. அப்பொழுது எல்லாரும் குழம்பி நிற்கும் போது இவங்க பிரசித்தி சொல்றாங்க, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார், அதுக்கு நாங்க சாட்சி. எதை வச்சு நாங்க சாட்சின்னு சொல்றோம்? இத பிறவி சப்பானி எழுந்து நடக்கிறான் பாருங்க, இதுவே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியை காமிச்சாங்க. அந்த நேரத்திலே அந்த அற்புதம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டுபடுச்சு. ஏராளமான ஜனங்கள் மனம் திரும்புறதுக்கு ஏதுவாக இருந்துச்சு. இந்த ஒரே சம்பவத்தில் ஏறக்குறைய 5000 பேர் மனம் திரும்பிட்டாங்க. இது ஒரே அற்புதத்தில். இதை பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் பக்கம் திரும்பறாங்கன்னு பார்த்த உடனே இந்த ஆசாரியர்களும் யூதர்களும் எப்படியாகிலும் இதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி இவங்களை மிரட்டி பார்த்தாங்க. ஆனா அவங்கள ஒன்னும் செய்ய முடியல. காரணம் என்ன தெரியுமா? 4 எடுத்துக்கொள்ளுங்கள். 14:13-14 ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம்.
பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும்
அறிந்தபடியினால்
ஆச்சரியப்பட்டு
அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும்
அறிந்து கொண்டார்கள்.
சுத்தமாக்கப்பட்ட மனுஷன்
அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது.
இதுதான் அடையாளம். திருஷ்டாந்தம், அநேக திருஷ்டாந்தங்களிலே தன்னை உயிரோடு இருக்கிறவனாய் காண்பித்தார். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவங்க பக்கத்தில் நின்றுகிறான். ஆகினால் அந்த யூதர்களாலும் மற்றவர்களாலும் எதிர்த்து பேசவே முடியல. அவன் ஒரு திருஷ்டாந்தமாய் நின்றுட்டு இருக்கிறான். ஆகினால் இந்த அற்புதத்தை அவனால் மூடி மறைக்க முடியல. அநேக ஜனங்கள் கிறிஸ்தவனிடத்தில் திரும்பினார்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், சபை என்பது வெறுமனே நம்ம வந்து உட்கார்ந்து எழுந்தோம் போனோம் இருக்கக்கூடாது. நம்மை கொண்டு இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஒன்று சொல்றேன், உங்களுக்கு பெரிய படிப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய திறமை இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண நபர்களை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன். தேவ பிள்ளைகள் ஒரு சாதாரணமான ஒரு கீழ்மட்டமான சிந்தனையிலே வாழ்ந்து உங்க வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. ஏதோ நானும் ஒரு விசுவாசி, நானும் வந்தேன், நானும் போனேன், நானும் கர்த்தருக்காக வாழ்ந்தேன் அதோட நினைச்சிடாதீங்க. அதை பார்ச்சிலும் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் உங்கள் பேரிலே வைத்திருக்கிறார். பெரியதா, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நம்முடைய மனக்கண்கள் ஃபர்ஸ்ட் திறக்கப்படணும். நம்முடைய மனக்கண்கள் முதலாவது பிரகாசம் அடையணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது, உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாக வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிச்சுருவோம். எபேசியருக்கு நிருபம் 3:15 வசனத்தை வாசிப்போம்.
ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி,
ரொம்ப முக்கியமான, தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி
அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே
விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும்
தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள்
அறியும்படிக்கும்
அவர் உங்களுக்கு
பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று
வேண்டிக் கொள்கிறேன்.
இந்த 19 வசனம் உங்களுக்கு புரிஞ்சுதா பாருங்க, நான் மறுபடியும் வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். புரிஞ்சுதா? ஏதாவது கண்டிப்பா புரிஞ்சிருக்காரு. இது வந்து புல் ஸ்டாப் இல்லாம ஒரே லைன்ல போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா புரிஞ்சிருக்காரு. நீங்க நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, தாம்ங்கிறது பிதாவை குறிக்கும். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவிடத்திலே விலகப்பணின தமது வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அவர்கள் எழுப்பி அவர் தமது பலத்த சத்துவத்தின்படியே வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவை பிதா மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த வல்லமைப்படியே, அப்படின்னா அவரிடத்தில் எழுப்பப்பட்ட, உயிரோடு எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவனிடத்தில் எந்த வல்லமை விளங்கப்படினாரோ அதே வல்லமையை, அந்த வல்லமையின் படியே, அப்படின்னா சேம் பவர், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் எந்த வல்லமை விளங்கப்படினாரோ அந்த வல்லமை படியே அதே வல்லமையை விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் அதே வல்லமை விசுவாசிக்கு நம்ம மூலமாகவும் காண்பிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு சாதாரணமான கண்களில் அதை அறிய முடியாது. நமக்கு நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாக இருக்கணும். அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டானாதான் இதை நம்மால் பார்க்க முடியும். மாம்சத்துக்குரிய காரியங்களை மாம்ச கண்களினாலே பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய காரியத்தை பார்ப்பதற்கு விசுவாசிப்பதற்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இது என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவர் மூலமா என்னத்தை செய்தாரோ அதே காரியத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மூலமாய் இந்த கடைசி நாட்களில் அவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதை அறிவதற்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படணுங்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், அற்புதங்களும் அடையாளங்களும் வல்லமைகளும் ஏதோ யாரோ ஒருத்தருக்கு என்று நியமிக்கப்பட்டதல்ல, யாரை கொண்டும் கர்த்தரால் செய்ய முடியும். புரிதுங்களா? செய்ய முடியும், செய்ய முடியும். கர்த்தரால் அதிசயங்களை செய்ய முடியும். பிசாசுகளை நம்மை கொண்டு கர்த்தர் விரட்ட முடியும். வியாதிகளை சுகமாக்க முடியும். பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற முடியும். ஒவ்வொருத்தரை கொண்டு செய்ய முடியும். அப்ப அதற்கு சில காரியங்கள் இருக்கு. அதற்கு அடிப்படை காரியம் கேட்டீங்கன்னா, நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாகும் பொழுது இவைகள் சாத்தியம். அப்ப இந்த காரியம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது, எப்படி இந்த மனக்கண்கள் பிரகாசம் அடைவதற்கு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் இருந்த நாட்களில் அவர் ஊழியம் செய்தார். அதுக்கு பிறகு அப்போஸ்தலர்களுக்கு அந்த ஊழியம் டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டது. அதன் பிறகு சந்ததி சந்ததியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நமக்கு இந்த ஜெனரேஷனுக்கு கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஒன்று சொல்லுகிறேன், அற்புதங்களை தேவ பிள்ளைகள் வாஞ்சிக்கணும். நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டு இருக்க கூடாது. நீங்கள் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்க ஆரம்பித்தால் நிச்சயம் சொல்றேன், உங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கர்த்தர் வைத்து செஞ்சிருக்கிறார். டி எல் ஆஸ்பர்ன் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் இன்னைக்கு இருக்கிறார், அமெரிக்கா இருக்கார். டி எல் ஆஸ்பர்ன், அந்த டி எல் ஆஸ்பர்ன் அவர்கள் இந்திய தேசத்திற்குள் வந்து ஊழியர் செய்வதற்கு தடை செய்யப்பட்டு விட்டார். அதனால் அவர் வரவில்லை. இன்னைக்கு இருக்கிறார், வயதான மனிதன். இன்னைக்கு அவர் இருக்கிறார். அந்த டி எல் ஆஸ்பர்ன் ஃபர்ஸ்ட் நம்முடைய தேசத்தில் 58 அந்த டைம்ல வந்திருக்கிறார். வந்து சென்னையில் எஸ்ஐஏ திடல் அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டத்தை நடத்தினார். அந்த நாட்களில் கிறிஸ்தவம் இல்லாத ஒரு காலகட்டம். அந்த சூழ்நிலையிலே அவர் வந்து குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்ணோகிகள் சுத்தமாகிறார்கள். ஃபர்ஸ்ட் மீட்டிங் அது எஸ்ஐஏ திடல் என்று சொல்லி போர்ட் பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தது. அந்த இடத்துல வைத்து முதல் கூட்டம் வச்சிருக்கிறார். அந்த கூட்டத்தில் யாரும் எதிர்பாராத அளவுக்கு பெருந்திரல் கூட்டம் அந்த இடத்தை நடத்தியிருக்கிறாங்க. வந்த உடனே அந்த கூட்டத்தில் பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறியாத இந்து ஜனங்கள் என்ன இப்படி ஏதோ போஸ்ட் ஓட்டிட்டு வந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் அவர் பிரசங்கித்தார். ஜெபித்த உடனே அற்புதங்கள் சரமாரிய நடக்க ஆரம்பிச்சது. உடனே அற்புதம் பெற்றவங்க எழுந்து வந்து மேடைக்கு வந்து சாட்சி சொல்லுங்கன்னு ஒரு அழைப்பு கொடுத்தார். ஜனங்க ஓடுனாங்க. கைத்தியோடு கைத்தடியோடு வந்தவங்க கைத்தடியெல்லாம் தூக்கி போட்டு ஓடி, நடக்க முடியாம சப்பானி இருந்தவங்க எழுந்து ஓடுனாங்க. ஓடி சாட்சி சொன்னாங்க. குருடர் பார்வை அடைஞ்சு சாட்சி சொன்னாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவிலே ஒரு பிராமண மனுஷன் பூண்டுலாம் போட்டுட்டு மேடையிலே இருந்தார். நான் இதுவரைக்கும் நான் நடந்ததில்லை, சப்பாண்டியா இருந்தேன், இந்த கூட்டத்துக்கு நான் வந்தேன். திடீரென்று ஒரு வல்லமை என்ன வந்து தாக்குச்சு. நான் எழுந்துட்டேன், நடக்க ஆரம்பிச்சுட்டேன். இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி மேடையில் ஏறி நின்றுட்டு பப்ளிக்கா எல்லார் முன்னாலேயும் இப்ப நான் சொல்றேன், நான் இதுவரைக்கும் நான் ஒரு பிராமணன், ஆனா இன்னைக்கு சொல்றேன் இயேசுவே தெய்வம் என்று பப்ளிக்கா அந்த பூனலை யாரும் தெரிந்தார். சொல்லிட்டு இயேசு தெய்வம் என்பதற்கு நான் சாட்சியினர் சொன்ன மாத்திரத்தில் அந்த கூட்டம் எல்லாரும் ஆர்ப்பரிச்சாங்க. உடனே அந்த நேரத்தில் டிஎல் ஆஸ்பன் கேட்டார், இயேசு தெய்வம் என்பதை எத்தனை பேர் இப்ப ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 80,000 பேர் இருந்தாங்க அந்த நாட்களில். அந்த 80,000 கைகள் உயர்ந்ததா இயேசு தெய்வம் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். உடனே அவர் சொன்னார், இந்திய தேசம் அறுவடைக்கு ரெடியா இருக்குது, அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தேசத்தை எங்கிட்ட ஒரு வருஷம் கொடுங்க, இதை முடுக்க முடுக்க நான் கிறிஸ்தவ தேசமாய் நான் மாற்றி காண்பிக்கிறேன். ஆனா அந்த வார்த்தையை நிறைய பேர் விரோதமாய் பிடிச்சிட்டாங்க. இந்த மனுஷன் தேசத்துக்குள்ள விடக்கூடாது, விட்டால் பிரச்சனை, தேசத்தின் நிலைமை மாறிடும். அதோடு அவரை பேன் பண்ண, இந்த தேசத்துக்குள்ள அவர் வரக்கூடாது என்று பேன் பண்ணிட்டாங்க. ஒன்று சொல்லுகிறேன், தேசம் அறுவடைக்கு ரெடியா இருக்குது. கர்த்தருடைய வல்லமையை விளக்கப்படணும். ஒருவடிக்கெல்லாம் மேடையில் ஏறி செய்யலனாலும் ஒரு ஜெபம் பண்ணி ஒரு நபருக்குள்ளான விடுதலை வாங்கி கொடுக்க முடியும். உங்க கூட இருக்கிறவங்களுக்கு புரியுதா, விடுதலை வாங்கி கொடுக்க முடியும், முடியும். அதற்கு புதிய படிப்பு ஞானம் திறமையெல்லாம் தேவையில்லை. கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தீங்கன்னா, அவர் பேரில் ஒரு விசுவாசத்தை நீங்க வளர்த்துக் கொண்டீங்கன்னா போதும், முடியும், கண்டிப்பா முடியும், கண்டிப்பா முடியும். இது வந்து ஏதோ ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு நல்ல, ஏன்னா விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. கர்த்தர் சிலருக்கு ஸ்பெஷலா கிஃப்ட கொடுத்து நடத்தலாம், ஆனால் பேசிக்கா எல்லாரும் ஓரளவுக்கு நீங்கள் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்த முடியும், கண்டிப்பா முடியும், கண்டிப்பா முடியும். தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஒரு முறை நான் ஒரு ஆள்நிலையத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஆள்நிலை நிறைய நடக்கும். ரெவரன் ஜீவானந்தம் என்று ஒரு நல்ல தெய்வ மனுஷன், அப்புறம் ரட்சிக்கப்பட்ட புதுசு போய் அந்த கூட்டத்தில் நான் உட்கார்ந்து இரவு ஜபத்தில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அது ரெவரன் ஜீவானந்தம் வல்லமையாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட தெய்வ மனுஷன். அன்னைக்கு அந்த நைட் டைம்ல நடுவில் திடீர்னு என்ன செய்தார், நின்றுட்டு யார் யாருக்கெல்லாம் வியாதி இருக்குது எல்லாம் லைனா வாங்க அப்படின்னாரு. சாதாரணமா கேஷுவலா என்னென்ன பிரச்சனை இருக்குது வாங்க. உடனே எல்லாரும் கடகடங்க எழுந்து வந்தாங்க. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாரு. எனக்கு கை தூக்க முடியாது, ஷோல்டர் பெயின், கை தூக்க முடியாது. வா ஏசு நாமத்தில் சரியாகட்டும் அப்படின்னாரு. இவர் தூக்கினார், தூக்குறாங்க. இன்னொருத்தர் வந்தாங்க, எனக்கு பேக் பெயின், என்னால் நிமிர முடியாது, குனிய முடியாது, முதுகில் கை வச்சார், ஏசு நாமத்தில் சுகமாக இப்ப நிமிரு குனி அப்படின்னார். குனிய முடிச்சுது. இது எல்லாத்தையும் நான் அப்படியே ஆன வாயத்திறந்து பார்த்துட்டு இருந்தேன். அது என்னமோ கூப்பிட்டாரு, கையை வைக்கிறாரு, அவர் ஜெபம் பண்றாரு, உடனே சரியாகுது, என்னமோ நடக்குது என்று சொல்லி அப்படியே அதிர்ஷ்டம் அப்படியே ஆன பார்த்துட்டு இருந்தேன். முடிச்ச பிறகு அவர் சொன்னாரு, எனக்குள்ள இருக்கிற அதே கர்த்தர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர் சொன்னார், எனக்குள்ள இருக்கிற அதே கர்த்தர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். நான் கர்த்தரோடு நான் ரொம்ப நெருங்கி போறதுனால அதை செய்ய முடிஞ்சது. உங்களாலும் கர்த்தரோடு வெளியே வர முடிஞ்சா செய்ய முடியும். ஒரு வார்த்தை சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. அதை ரொம்ப சீரியஸா சொல்ல, அப்படியே கேஷுவலா சொல்லிட்டு போனார். ஆனால் அந்த வார்த்தை என் உள்ளத்தை ரொம்ப ஆழமா நீங்க பதிச்சது. அவர் கேஷுவலா சொன்னார், ஆனா என் உள்ளத்தில் அந்த வார்த்தை அசைச்சது. நீங்களும் கர்த்தரோடு நெருங்கி இருந்தீங்கன்னா அது முடியும். நான் அந்த பெரிய கீவேர்டை எடுத்துட்டேன், வாழ்க்கையில ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு சொல்லுகிறேன், எத்தனையோ கூட்டங்களில் போராடத்தில் வெளியிடங்கள் எல்லாம் வெளியிடங்கமான அற்புதங்களை சர்வசாதாரணமாய் கர்த்தர் செய்யற ஸ்பாட்ல கூட்டு சுகமாக்கி சாட்சியாக நிக்க வைக்க முடியுது. எத்தனையோ அற்புதங்களை செய்யற, ஒரு ரகசியம் கிடையாது, எல்லா சாதாரண மனுஷங்க தான். ஆனா கர்த்தரோடு நம்ம நெருங்கி நிற்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டும் கிரியை செய்யறார். அன்றைக்கு ஒரு ஜீவானந்தம், இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? இன்னைக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன். அன்னைக்கு ஜீவானந்தம் எனக்கு சவாலா சொன்னாரு, இன்னைக்கு நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன், உங்களை கொண்டும் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஆமென். உங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய முடியும். விசுவாசிங்க, ஜெபிங்க, கர்த்தரோடு நெருங்கி வாழுங்க. உங்கள் கையினாலே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு தெளிவான திருஷ்டாந்தங்களை நம்ம காண்பிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசம் பிடிச்சு எவ்வளவு மோசமான நிலைமையில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு எல்லாரும் நம்ம விடுதலை கொடுக்கிறவர்களா எழும்பணும். அப்படி எழும்பினாலும் பத்தாது. எல்லாருமே எழுப்பி நம்ம செயல்பட்டா கூட பார்த்தா அவ்வளவு ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம கர்த்தரை இந்த உலகத்திற்கு காண்பிக்கணும். இந்த நாட்களில் அதிகமாய் ஜெபிங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற அந்த சத்தியம் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம தெளிவா நம்ம உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தெளிவா காண்பி இருக்கிறது ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில கிறிஸ்துவை எவ்வளவு மகிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு நம்மளால் இயன்ற வகையில நாம மகிமைப்படுத்தணும். அதுதான் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு மூன்று விதமான சாட்சிகளை கர்த்தர் விளங்க பண்ணினார். தன் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு 40 நாள் அளவும் அநேகருக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக இயேசு கிறிஸ்து காண்பித்தார். தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அநேக ஜனங்களுக்கு காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? முதலாவது தரிசனமானார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை புறஜாதி ஜனங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் நம் வாழ்க்கையை பார்த்து இயேசு தெய்வம் என்று சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தம், உண்மை, உத்தமம், நேர்மை, தெய்வீக சுபாவங்கள் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று முற்றிலும் அர்ப்பணித்த ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்க வெளிப்பட வேண்டும். அப்பா கர்த்தரை கேட்கலாமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்க வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில தெய்வீக சுபாவங்களை நான் வெளிப்படுத்தணும். என்னுடைய அலுவலகத்திலே நீங்க உயிரோடு இருக்கிறீங்க என்பதை என்னை பார்த்து ஜனங்க தெரிந்து கொள்ளணும். என் அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்க என்னை பார்த்து நீங்க உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கை ஒரு சாட்சியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், நம்முடைய வார்த்தைகளில் கிறிஸ்துவை நாம் அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தான் என்கிற சத்தியம் நம்மிடத்தில் மட்டும் இருக்கிறது. அந்த சத்தியத்தை வேகமாய் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். இன்னைக்கு இருக்கிறதான ஜனங்களின் வாழ்க்கையில நம்பிக்கையில்லாத மார்க்கங்களில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு போயிட்டு இருக்கிறாங்க. நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரோ நம்முடைய கரத்திலே ஒரு மகிமையான சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். இதை நம்ம பத்திரமாய் ஜனங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்தார், மரித்தார், நம்முடைய பாவங்களை சுமந்து மரித்தார். இன்றைக்கு அவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை சொல்ல வேண்டும். மூன்றாவது, தேவ பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில் தேவ வல்லமையுடையவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றணும். நீங்க இந்த நாட்களில் அதிகமாக ஜெபிங்க. நான் சொல்ற உங்க லைஃப்ல உங்களையும் கூட கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை நீங்க சாதாரணமா நினைக்கலாம், கர்த்தருடைய திட்டம் உங்களை நாளைக்கு அவருடைய வல்லமையினால் நிறைத்து பயன்படுத்துறது அவருடைய திட்டத்தில் ஒன்னா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒரு சாதாரணமா தெரியலாம். இன்னைக்கு ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், ஒரு சாதாரணமா இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனாலும் சொல்றேன், நாளைக்கு உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்னன்றது இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. கர்த்தரிடத்துல நெருங்குங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார், தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். நிச்சயம் சொல்றேன், உங்களையும் அவரால் எடுத்து பயன்படுத்த முடியும். நிச்சயமாய் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது ஒரு கூட்ட ஜனத்திற்கு நாம் விடுதலையை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அதை எதிர்பார்க்கணும். சாதாரணமாய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கர்த்தரை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். அன்றைக்கு ஒரு பிறவி சப்பானியை பேதுருவும் யோவானும் சுகமாக்கினார்கள். சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் கூடவே இருந்தபடியினாலே யாரும் எடுத்து பேச முடியல. 5000 பேர் அந்த இடத்துல மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியல. இன்னைக்கு சொல்லுகிறேன், தெய்வ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில உடையவர்களாய் இருக்கணும். அப்ப கண்டிப்பாய் சொல்றேன், நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் எங்கள் மகா பரிசுத்த பிள்ளைகள், அருமையான பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை நேரத்தில் உம்முடைய உயிர் தேடுதலின் செய்தியாக நாங்கள் சாட்சியாய் வாழ வேண்டும். ஆண்டவரே, உம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். மூன்றாவது, உம்முடைய வல்லமையை இந்த உலகத்திற்கு ஆண்டவரே நாங்கள் காண்பிக்க வேண்டும். அப்பா, இந்த உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது, ஆனால் அவைகளுக்குள் வல்லமை இல்லை அப்பா. ஆனால் எங்கள் ஆண்டவர் வல்லமை நிறைந்த தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், பிரச்சனைகளுக்கு நீங்க பதில் கொடுக்கிறவர், வெறும் போதனை செய்துவிட்டு போகிறவர் அல்ல, அற்புதம் செய்கிற ஆண்டவராய் நீங்க இருக்கிறீங்க. ஆகினால் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர், ஆண்டவரே, எங்கள் மூலமாய் உம்முடைய அற்புத வல்லமை வெளிப்படுத்தி நீங்க மகிமைப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த சபையிலிருந்து அநேகரை கர்த்தர் வல்லமையா எடுத்து அண்டவரை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. பயன்படுத்தி உங்களுடைய ராஜ்யத்தை நீங்க விரிவடைய செய்யுங்கப்பா. தகப்பனே, ஒரு எழுப்புதலுக்கு, அந்த கடைசி கால எழுப்புதலுக்கு இங்கிருந்து ஒரு வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் எந்தெண்டைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.